முயன்றுதான் எந்த வினையும் செய்கின்றோம். ஆக முயற்சியின் வாயிலாகத்தான் ஒரு வினையை செய்கின்றோம். அந்த முயற்சி எப்படி நடக்கின்றது? அந்த வினையாகிய முயற்சி நாமவே முயல்கின்றோம் என்று கருதி வருகின்றோம், நமக்கு அப்படி தோணுது. ஆனால் உண்மையில் இந்த முயற்சி என்பது என்னவென்றால், நம்முடைய வினைப்பலனை நோக்கி இறைவன் நம்மை ஏவுகின்றான், செலுத்துகின்றான். அவன் செலுத்தித்தான் நாம் எந்த முயற்சியும் செய்கின்றோம். ஆனால் அந்த கருத்து நம்மிடம் உள்ளதா? நாம் இறைவனால் தான் செலுத்தப்படுகின்றோம் என்ற கருத்து நமக்கு உள்ளதா? அந்த கருத்து தான் முக்கியம். அந்த கருத்து இல்லாதனால தான் நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வினையாகி நமக்கு மேலும் மேலும் பிறவியை தந்து அந்த பிறவி பெருங்கடல் என்ற ஒரு நிலையினை ஏற்படுத்துகின்றன. அது எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த கருத்து தான். உளமாறு நாம வந்து இறைவன் செலுத்துகின்றான் நினைக்கும் பொழுது, நாம என்ன செய்தாலும் சரி, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் என்று சொல்வார்கள். அது மாதிரி எப்பவும் வந்து அவன்தான் செலுத்துகின்றான் என்று சொல்லி நாம் கருதினால், அந்த கருத்தோடு நாம் வினைகளை ஈடுபடத்தான் வேண்டும். எதுவும் செய்யாமல் சோம்பி இருக்க முடியாது. சோம்பி இருப்பது என்பதும் அது ஒரு மிகப்பெரிய தீவினை. அது ஆகவே சோம்பி இருப்பதன் மூலம் வினையை தவிர்க்க முடியாது. சோம்பல் ஒரு தீவினையாத்தான் ஆகும். அப்போ வினையை காரியங்களை செய்யணும், ஆனா எந்த கருத்தோடு செய்யணும்? அந்த கருத்து தான் வந்து அது வினையாகி பிறவியை தருமா அல்லது சிவ வழிபாடாக விளங்கி முத்தியை தருமாங்கிறது அந்த கருத்துல தான் இருக்கு. ஆகையினாலே அந்த கருத்தை நாம் உணர்வதில்லை. ஈசன் இடக்கூடிய பணிதான், நீ இதை போய் செய் அப்படின்னு ஈசன் நம்மை செலுத்துகின்றான். எனவே நாம் செய்யும் முயற்சிகள் எல்லாம் ஈசன் நமக்கு இடுகின்ற பணி, அவன் நமக்கு இடுகின்ற கட்டளை என்று சொல்லி, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் என்று சொல்லுவது போல இங்க அருமையா சொன்னார். ஈனமில் செய்தி, ஈனமில் அதாவது குறைவில்லாத செய்தி, செய்தினா வினை, செயல், முயற்சி, குற்றமில்லாத அந்த முயற்சி என்பது என்னவென்றால் ஈசன் இடும் பணி, ஈசன் நமக்கு இடுகின்ற பணி கட்டளை, அதுபடிதான் நாம செயல்படுறோம். அவன் செலுத்ததான் நாம செல்றோம். ஆனால் நாம் எந்த கருத்தை கொள்கின்றோம்? இந்த தெளிவான கருத்தை கொள்ளாமல், இவை நாம் செய்தால், இந்த முயற்சிகளை நாம் செய்தால்னா நாம் செய்கின்றோம் என்ற கருத்தோடு செய்தால் அப்பந்தான் அது வினையாகுது. அது நல்வினையாகவும் ஆகலாம், தீவினையும் ஆகலாம். அது இந்த வினையை பொறுத்தது. அந்த நல்வினை தீவினைகளை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப அந்த வினைகளாகிய நோய் தீருவதற்காக பலன்களை நுகர்விப்பன், பலன்களை அனுபவிக்க தருவான் என்று சொல்லி கூறுகின்றார். நூனங்கள் அதிகம் நோக்கி, அதாவது அவன் அவை பாவமாக இருக்கிறதா புண்ணியமாக இருக்கிறதா என்று சொல்லி அவற்றை ஆராய்ந்து பார்த்து, வினை நோய் தீர அந்த பாவ நோயும் புண்ணிய நோயும் ரெண்டு நோயும் தீரும் பொருட்டு நுகர்விப்பன், வினைப்பலன்களை நுகரும்படி அனுபவிக்கும்படி தருவான், அனுபவிக்கும்படி வினைப்பலன்களை முதல்வன் ஊட்டுவான். அப்ப ஏன் முதல்வன் ஏன் பலன்களை ஊட்டணும், அவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கும் போது இந்த சம்பந்தத்தை அருமையா காட்டுறார். அவன் செலுத்தித்தாயா இந்த உயிர்கள்லாம் வினைகளையே செய்கின்றன, ஆனால் என்ன கருத்து அவை வைத்திருக்கின்றன? நாமாக செய்கின்றோம் என்ற கருத்தை வைத்திருக்கின்றன. ஆகையினாலே இந்த தவறான கருத்து உயிர்களை விட்டு நீங்க வேண்டும், இந்த உயிர்கள் வந்து தெளிவான கருத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அந்த உயிர்கள் செய்த வினைகளின் பலன்களை, அந்த வினைக்கு ஏற்ற பலன்களை பாவமா புண்ணியமான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற பலன்களை ஊட்டுவதன் மூலம் அந்த உயிர்கூற்ற இரண்டு வினைகளாகிய நோயையும் தீர்க்கின்றான். தீவினையும் நோய்தான், நல்வினையும் நோய்தான். என இருவினையின் போக்குவரவு புரிதலின், தீவினையின் போக்குவரவு புரிதல் சொல்லல, ரெண்டு வினையுமே போக்குவரவு புரியதான் வைக்கும். இருள் சேர் இருவினை என்றார் வள்ளுவப் பெருந்தகையும். நல்வினையும் பிறத்தற்கு ஏதுவாகலான் இருள் சேர் இருவினை என்றார் என்று கூறுவார் பரமேரழகர். நல்வினையும் பிறவியைத்தான் தரும். என நல்லது செய்தான் இல்லங்கள, ஆனா நான் செய்கிறேன் கருத்தோட செய்தான், செலுத்தப்பட்டு செய்கிறேன், திருவருள் ஆணையின் வண்ணம் செய்கின்றேன், அருளாணையின் வண்ணம் செய்கின்றேன் என்று கருதுவதில்லை. ஆகவே நாம் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவருள் இடுகின்ற பணி நமக்கு. ஆனால் அந்த கருத்தில் செய்யாததினாலே நன்வினையும் தீவினையுமாக நமக்கு அது பொறுப்பாகின்றது. நாம் அதன் பலனை நுகர வேண்டியதாகின்றது. அதனாலதான் வந்து முதல்வன் அந்த பலனை ஊட்டுகின்றான். ஊட்டுவதற்கு அவனுக்கு முழு உரிமையும் உள்ளது, தகுதியும் உள்ளது என்பதை உணர்த்துகின்றார் இதன் மூலம். ஏன்னா அவன் செலுத்தித்தான் இந்த செய்கின்றன அல்லது வினையை செய்ய முடியுமா? அப்ப அவன் ஊட்டுகின்ற பலனையும் இந்த உயிர்கள் பெறத்தான் வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக சொல்றான். அவன் ஏன் ஊட்டுறான்னா, நான் செலுத்துறேன்னு தெரியாம யான் எனதுங்கிற உணர்வுடைய செய்த நல்ல அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டல. நீ ஒரு தவறான கருத்து வைத்திருக்கின்றாய், யான் எனது என்ற உணர்வை வைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னை நாம் தான் செலுத்துகின்றோம், அது உனக்கு நீ என்ன எப்ப உனக்கு புரியும், நான் எழு இப்ப எழுந்தொருளி வந்தா உனக்கு அது புரியாது, நான் எழுந்தொருளி வந்தா என்ன தரிசிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இல்ல, உலகத்து பொருள்கள் அறிகிற ஆற்றல் தான் உயிர்களாகி உங்களுக்கு உள்ளன, அதனால நான் எப்படி உனக்கு வந்து என்னுடைய முழுமுதன்மையை உணர்த்த முடியும், நீ ஒன்று திட்டமிட்டு ஒரு வினையை செய்வ, அதுக்கு நீ எதிர்பாராத பலன் வந்து அங்கு விளையணும், நீ எதிர்பார்க்கிற பலன் வரக்கூடாது. அதான் சொன்னார், ஒன்று நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றி அது வரினும் வந்த இதும், ஒன்று நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும், இணையாளும் ஈசன் செயல், இணையாளும் ஈசன் செயல், நான் செய்யற செயல்லாம் என்னை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஈசனுடைய செயல் என்ற கருத்து எப்ப விளையும் அப்படின்னா, சில வினைகள் நாம எதிர்பார்க்கிற பலனை தருகின்றன, சில வினைகள் நாம எதிர்பார்க்கிற பலனை தருவதில்லை, சில வினைகள் வந்து ஆரம்பிக்கும் போதே நாம எதிர்பாராத சிறந்த பலன்களை வந்து தந்துவிடுகின்றன. இப்படி ஒவ்வொரு வினையின் பலன்களும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பதனால எல்லாம் நம்ம திட்டப்படி நடக்கல, எல்லாம் பலன்களை ஒருவன் ஊட்டுகின்றான் கருத்து வரும்போது அப்ப இந்த பலனை ஊட்டுபவன் தான் நம்மை செலுத்தி இருக்கின்றான், அதை உணராதனாலதான் நமக்கு இந்த பலனை ஊட்டுகின்றான், அவன் தான் செலுத்தினான்னு உணர்ந்து அவனை சரணடைந்தால் அந்த பலன்களை எல்லாம் தான் ஏன்று கொண்டு தன்னுடைய சிவபோகத்தை மட்டும் நமக்கு ஊட்டுவான் என்று அந்த தெளிவு நமக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டிதான் சுவாமி இந்த மாதிரி உயிர்கள் செய்த வினைகளை அறிந்து அதற்கு பலனை ஊட்டுகின்றான் என்று சொல்லி, பலனை ஊட்ட ஒரு முதல்வன் வேண்டும் என்று வலியுறுத்தும் இடத்திலே ஏன் அவன் அந்த பலனை ஊட்டுகின்றான் என்ற கருத்தையும் நிலைநாட்டியிருக்கிறாரே, அதுதான் அந்த சித்தியாரோட மிகப்பெரிய சிறப்பு. தான் தானஞ்சை பொருள் என்றது உபலக்கணம், தானஞ்சை பொருள்னா தானமாக செய்யப்பட்ட பொருள், செய்யப்படும் பொருள், ஒருவனுக்கு 10 ரூபா கொடுக்கிறேன்னா அங்கு தானம் செய்யப்பட்ட பொருள் 10 ரூபா, அதுதான் அந்த தானமாக செயல செய்யப்படும் பொருள் இல்லையா, அது அழியும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்தவர் தரித்தோர் எல்லாரையுமே அங்க வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி உரை சொல்றாங்க, அதைத்தான் தனித்தனியாவே சொல்லிட்டாங்களே பாடல்ல பாருங்க, தானஞ்சை பொருள் அது அழியும், தரித்தோர், தரித்தோர்னா யாரு, அந்த தானத்தை பெற்றவர்கள், தானத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதான் தரித்தோர், செய்தவர், செய்தவர்னா தானத்தை செய்தவர்கள், தக்க செய்தி அந்த தானமாகிய செயல், ஊனம் பின் உறவே காண்டும், ஊனம்னா கெடும், இவையெல்லாம் பின்னர் செய்து முடித்த பின்னர் ஊனம் உறவே காண்டும், கெடுதலை பார்க்க கெட்டுவிடுவதை பார்க்கின்றோம், தானம் செய்தவனும் ஒரு காலத்தில் போயிடுறான், அவன் பிராரத்தம் முடிஞ்சிட்டு அவன் போயிடுறான், தானம் பெற்றவனும் அழிந்து விடுகின்றான், தானமாகிய செயலும் அழிந்து விடுகின்றது, தானம் செய்யப்பட்ட பொருளும் அழிந்து விடுகின்றது, அது ஒவ்வொன்றையா சொல்லியாச்சு. அதனால இங்க உபலக்கணம்னா என்னன்னா, ஒரு பொருளை தானம் செய்தாலும் அப்படித்தான், அல்லது வாக்கு தானம், பொருள் கொடுக்க முடியாட்டா ஒருத்தர் நல்லா வாழ்த்தி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி வாக்கால சொல்லலாம், அல்லது மனதாலே நினைக்கலாம் இல்லையா, ஆகவே பொருளுக்கு சொன்னதுதான் பேசுகின்ற வாக்குகளுக்கும் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கும் எல்லாத்துக்குமே பொருந்தும். இது தானம்ங்கிற நல்வினை மேல வச்சு சொல்லியிருக்காரு, தீவினை செய்தாலும் அப்படிதான், தீவினை செய்தவனும் ஒரு காலத்தில் இறந்து போயிருவான், தீவினையால பாதிக்கப்பட்டவனும் இறந்து போயிருவான், அந்த தீய வினையும் கெட்டுவிடும், எந்த பொருளை கொடுத்து தீவினை செய்தானோ அந்த பொருளும் வந்து அழிஞ்சு போயிடும், ஆனால் அந்த தீவினைக்கு பெரிதொரு காலத்தில் அதற்கு தக்க துன்பமாகிய பலன் விளைவது உறுதி, ஏன்னா அவற்றை அறிந்து வைத்து அந்த துன்பமாகிய பலனை அந்த தீவினைக்கு கூட்டிடுறான், எப்படி இன்பமாகிய பலனை நல்வினைக்கு கூட்டுறானோ அது மாதிரி என்று தீவினையிலையும் வச்சு நம்ம இந்த உதாரணத்தை சொல்லலாம். அதத்தான் உபலக்கணம் நாங்க, உபலக்கணம்னா சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லாததெல்லாம் நாம புரிந்து கொள்ள வேண்டும், ஆக பொருளை தானம் செஞ்சாதான் சுவாமி வந்து பலனை ஊட்டுவார்னு இல்ல, நல்ல வாக்குகளை நாம வந்து தானமாக கொடுத்தாலும் நல்ல எண்ணங்களை கொடுத்தாலும் இல்லையா, ஆக நம்ம ஒரு இப்படி வாழ்த்தினார் அவர் வாழ்த்தியது போல நம்ம வர வேண்டும், அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவன் நல்லா உழைச்சு முன்னேறலாம், அது மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அந்த நினைப்புக்கு ஏற்றபடி சுவாமி அவனை நன்றாக வைத்து நம்முடைய அந்த நல்ல எண்ணத்தையும் சுவாமி வந்து பாராட்டி நமக்கு அதற்கேற்ற பலனை கொடுப்பார். ஆனா சுவாமியை நினைச்சு செஞ்சாதான் வீடு பேரை நோக்கி உயர்த்துவார், அல்லாதபடி பிறவியைத்தான் பலனாக கொடுப்பார். அதுதான் வந்து தான் பொருளை மட்டும் சொன்னதை வச்சு வாக்கையும் நம்ம சேர்த்துக்கணும், எண்ணத்தையும் சேர்த்துக்கிடணும், இது நல்வினை போலவே தீவினை பலன்களையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக தான் உபலக்கணம் என்றார்கள். அற்றே அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறான், அற்புதமா கேட்கிறான், இதை நீங்கள் பிரமாணம் கூறி தக்க சான்று காட்டி நீங்கள் நிறுவ வேண்டும், என்ன நீங்கள் வந்து சுவாமி ஏன் பலனை ஊட்டுறாருங்கிறதெல்லாம் அருமையாக சொன்னீர்கள், சுவாமி தான் பலனை ஊட்ட முடியும் அப்படிங்கறத இதுவரை நீங்கள் வந்து தனித்தனியா சொன்னதெல்லாம் தொகுத்து ஒரே கருத்தா ஒரு பாடல சொல்லுங்கள், வினையை செய்த உயிரும் தானாக பலனை வந்து ஏற்படுத்தாது, அவன் அந்த உயிரால் செய்த வினையும் தானாக பலனை ஊட்டாது, செயற்படு பொருளும் தானாக பலனை ஊட்டாது, வேறு எந்த ஒரு பொருளும் தானாக பலனை வந்து ஊட்டாது, முதல்வன் தான் வந்து பலனை ஊட்ட வேண்டும் என்பதை நீங்கள் இந்த கருத்தையெல்லாம் தொகுத்து தக்க பிரமாணம் ஏதுக்கள் கூறி நீங்கள் சொல்ல வேண்டும். ஈசன் தான் வந்து வினைகளை நம்ம செலுத்துறான் அப்படின்னு சொன்னீங்களே, அதை பிரமாணம் கூறி நீங்க நிறுவுங்கள். முக்கியமா அதை நிறுவுங்கள்னு சொல்லுங்க. ஈசன் வந்து ஏன் பலனை ஊட்டணும், அவனுக்கு அதுல என்ன சம்பந்தம்னு கேட்டான் அப்படின்னு மீமாசகன் கேட்டான். அப்ப அதுக்கு அருமையா விடை கொடுத்தாரு. ஈசனுடைய இடுகின்ற பணிதான் நாம செய்கின்ற வினைகள்லாம் அவன் செலுத்தி தான் செய்யறோம். ஆனால் நாமாக செய்வதாக கருதுவதால் அந்த தப்பான கருத்து நீங்கிறதுக்காக வேண்டி வினைப்படங்களை ஊட்டி ஊட்டி நம்மை வளர்க்கின்றான் என்று கூறினார். ஆகவே இறைவன் வந்து பலனை ஊட்டுவதிலே என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அருமையாக சொன்னார்கள் அல்லவா, இறைவன் செலுத்தித்தான் அந்த உயிர்கள் வினையை செய்கின்றன, ஆனால் தாமே செய்கின்றோம் என்று கருதுவதனாலே அந்த தப்பான கருத்து நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த பலன்களை ஊட்டுகின்றான் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார் இல்லையா. அதற்கு நீங்கள் தகுந்த ஏதுவும் காட்டுங்கள். என்ன, அவன் செலுத்தி தான் அவன் செய்யறோம், அவன் செலுத்தாட்டா நம்மால எந்த வினையும் செய்ய முடியாது என்பதை நன்கு ஏது காட்டி நிறுவுங்கள். அதன் மூலம் முதல்வன் தான் பலனை ஊட்ட வேண்டும் என்ற கருத்தை தொகுத்து கூறியதாக அதை அமைத்து காட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க அதை அற்புதமாக சொல்கின்றார். அற்றையல் இச்செய்தி ஈசன் இடும்பணி என்றற்கு பிரமாணம் என்ன, அதற்கு என்ன ஏது என்று கேட்க, அது காட்டுவதற்கன்றே வருத்தையில் எழுந்தது என்பது, அதை உணர்த்துவதற்காகத்தான்ப்பா அடுத்த செய்வி வருகின்றது என்று சொல்லி அருமையாக தோற்றுவாய் செய்கின்றார் நம்முடைய உரையாசிரியர் மாதவ சிவஞானவர்கள். ஆக ஒரு பாடலை முடித்த பிறகு அடுத்த பாடலுக்கு நம்மளை வந்து அழைத்துக் கொண்டு போகின்ற பாங்கு இருக்கின்றதே, அது மிகச்சிறப்பானது. ஆகவே ஈசன்தான் வந்து பலனை ஊட்ட வேண்டும் என்பதற்கு அருமையாக காரணம் சொன்னார்கள். ஏன்னா அவன்தான் செலுத்துபவன், எனவே அவன்தான் பலனை ஊட்டணும். அப்ப ஈசன்தான் நம்மை செலுத்துகின்றான், அல்லது நம்மால் எந்த வினையும் செய்ய முடியாது என்பதை தக்க ஏது காட்டி நிறுவுங்கள் சொன்னாங்க. அதற்கு ஏது காட்டுகின்றார் இந்த பாடல்ல, எதையும் வந்து கணித ரீதியா நிறுவனா அது வந்து எக்காலத்துக்கும் பொருந்தும். ஏன்னா 5, 3, 8 இந்த காலத்திலும் 8 தான். அத மாதிரிதான் இலக்கணம், எதையும் இலக்கணம் மூலம் நிறுவி காட்டினால் அது வந்து யாரும் அசைக்க முடியாது. அதனாலதான் மிக வலிமையான ஏதுவாக இலக்கணம் காட்டி சொன்னார். ஆகவே ஒரு இலக்கண செய்தியினை நாம் இங்கு அறிய வேண்டியது அவசியமாகின்றது. தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலே வேற்றுமை மயங்கியல் என்று ஒரு இயல் உள்ளது, அதுல ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தினுடைய கருத்தை வைத்துத்தான் இந்த சித்தாந்த கருத்தை நிறுவுகின்றார்கள். எந்த சித்தாந்த கருத்து, இறைவன் செலுத்தினால்தான் உயிர்கள் எந்த வினையும் செய்ய முடியும், அதை நிலைநாட்டிட்டாலே அப்ப அவன் தான் வினைப்பலனையும் கொடுக்க முடியும். வினையை செய்து செலுத்துறவன் தான் வினைப்பலனையே கொடுக்க முடியும் என்ற கருத்தும் தன்னால் அங்க வந்து நிலைநாட்டப்படும். அந்த தொல்காப்பிய சூத்திர கருத்தை இங்க நான் உணர வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த தொல்காப்பிய சூத்திரம் என்னவென்றால், வினையே செய்வது செய்யப்படு பொருளே நிலனே காலம் கருவி என்றார். இன்னதற்கு இது பயனாக என்னும் அன்னமரபின் இரண்டுடன் தொகையை ஆயட்டென்ப தொழில் முதல் நிலையே என்பது. அது இலக்கண விஷயத்துக்காக அந்த சூத்திரத்தை சொல்லியிருக்கிறார். ஆனா இதற்கும் ரொம்ப அற்புதமா வந்து பொருந்தது, அதுதான் அங்கு உள்ள தனிச்சிறப்பு. சூத்திரத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், சேனாவருடைய உரையினை அடிப்படையாக கொண்டு நாம் அதனுடைய கருத்தை பார்க்கலாம். ஆனா பெருமை சேனாவரையர் என்று போற்றப்பெறுவர் சொல்லதிகாரத்துக்கு அவருடைய உரைதான் தலையா இது. அதை சொல்றார், அதாவது ஒரு வினையை செய்யணும்னா 8 காரணங்கள் வேண்டும். இந்த 8 காரணங்கள் இருந்தாதான் எந்த ஒரு வினையுமே நடக்கும்னு சொன்னார். என்ன, இந்த காரணங்களை முதல் நிலைன்னு சொல்வார்கள். அந்த முதல் நிலைங்கிற பேரு அருமையான பேர். தொல்காப்பியர் அந்த முதல் நிலைங்கிற பேரு தான் பயன்படுத்துறார் சூத்திரத்தில். ஆயட் என்ப தொழில் முதல் நிலையே, ஒரு தொழிலுக்கு ஒரு வினைக்கு முதல் நிலையாக உள்ளவை இந்த 8 ஆகும். அந்த 8 பேரையும் சொல்லி ஆகிய இந்த 8 தான் ஒரு தொழிலுக்கு முதல் நிலையாக உள்ளவை, ஒரு வினைக்கு முதல் நிலை. முதல் நிலைனா என்ன அப்படின்னா, வினைக்கு அவை முதல் நிலை. வினைக்கு முதல் நிலைனா இந்த வினை நடைபெறுவதற்கு முன்பே இவையெல்லாம் இருக்கணும். வினைக்கு முன்பாகவே இருப்பவை, வினை செய்யப்படுவதற்கு முன்பாகவே இருக்கின்ற காரணங்கள், எனவே அந்த காரணங்களுக்கு முதல் நிலைன்னு பேர். ஆகவே ஒரு வினை நடப்பதற்கு முன்பே இந்த 8 காரணங்களும் இருப்பதனால் இந்த 8 காரணங்களையும் முதல் நிலை என்று கூறுகின்றார்கள். அந்த 8 காரணங்கள் தான் எவை என்று சொன்னால், எல்லாம் எளிதானவை தான். ஒரு வினை நடக்கணும்னா என்னெல்லாம் இருக்கணும், அந்த வினையை செய்வதற்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா, அதான் வினை முதல். வினை முதல் இருக்கணும், சரி. அப்புறம் அந்த வினையினாலே அந்த வினை நடக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்க வேண்டும். எளிதாக உள்ள காரணங்களை முதல்ல பார்ப்போம். என்ன சொன்ன மாத்திரத்தில் புரியுற மாதிரி உள்ள காரணங்கள், ஒரு வினை நடக்கணும்னா அந்த வினையை செய்யக்கூடிய ஆளு வினை முதல் இருக்கணும். அந்த வினையை அவன் ஒரு இடத்துல வச்சு செய்வான், அப்போ அந்த இடம் இருக்க வேண்டும். ஒரு காலத்தில் செய்வான், அந்த காலம் இருக்க வேண்டும். ஒரு கருவியை கொண்டு செய்வான், அந்த கருவி இருக்க வேண்டும். ஆக நாலு காரணங்கள் வந்தாச்சு. வினையை செய்பவன், இடம், காலம், கருவி. அப்புறம் அந்த வினையை செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா. ஒருவன் ஒரு பானையை தான் செய்கின்றான், பானையை வணைகின்றான் வச்சுக்கோ. ஒரு பானை வேண்டும்னு யாராவது ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருப்பான், பானை வேணும்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா. அவன் கேட்டதுனால இவன் வந்து செய்கின்றான். எனவே அதுதான் அவன் செய்வதன் நோக்கம். சரி, செஞ்சு கொடுத்ததுனால அவனுக்கு ஊதியமாகிய பயன் உண்டு. ஆகவே பயன் அடுத்த காரணம். பயன் இருக்கும் அப்படின்னு முன்னக்கூட்டியே உறுதியா தெரிஞ்சாதானே அந்த காரியத்தை செய்வான் இல்லையா. ஆகையினாலே அந்த பயனையும் அவன் வந்து அடிப்படையா வச்சுதான் செய்யறான். அதனால பயன் உண்டு. ஆக எத்தனை காரணங்கள் நாம் பார்த்திருக்கின்றோம் என்று சொன்னால், வினையை செய்பவன், அப்புறம் வந்து அந்த வினை நடக்கின்ற இடம், காலம். ஒரு கருவியை கொண்டு வினை செய்வான் இல்லையா. இப்ப பானை செய்யறானா தண்டு சக்கரமாகிய கருவியை கொண்டு செய்வான். அப்ப கருவி, வினை, இடம், காலம், கருவி, அப்புறம் ஒரு நோக்கத்துக்காக செய்வான். அந்த நோக்கம் இன்னதற்கு அப்படிங்கிற நோக்கம், இது பயனாக. அந்த வினையை செஞ்சனால அவனுக்கு பிறகு ஊதியமாகிய பயன். ஆறு ஆட்சி. இந்த ஆறு காரணங்களும் எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். என்ன உலகியல் அன்றாடம் பார்ப்பது. அடுத்த ரெண்டு தான் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், அடுத்த ரெண்டு சொன்னார்னா, செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் சொல்ற தொல்காப்பியர் சொல்றார். இலக்கண விதியில வினையை செய்யணும்னா செய்யப்படும் பொருளும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். ஏன்னா எட்டு முதல் நிலை சொல்றார். முதல் நிலைனா வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டியவை. அதுல செய்யப்படும் பொருளையும் ஒன்றா சொல்றார். அதுதான் நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஒருத்த பானை வணங்கின்றான்னா அங்க செய்யப்படும் பொருள் என்னது? செய்யப்படும் பொருள் அது பானை தான். அவன் அதை வணைந்து முடிச்சு அந்த வினையை முடிச்ச பிறகுதான அந்த செய்யப்படும் பொருள் ஆகிய பானையே வந்து உருவாயிருக்கு. அப்போ அந்த வணைதனாகிய வினை நடப்பதற்கு முன்பே செய்யப்படும் பொருள் ஆகிய பானை எப்படி இருக்கும் என்று நமக்கு ஐயம் வருகின்றது. அப்பதான் சித்தாந்தத்திலே நாம் சர்க்காரிவாதம் படிக்கின்றோமே, அடிப்படையான கொள்கை. அந்த நோக்கில பார்த்தா இந்த கருத்து, தொல்காப்பியர் கருத்து எளிதா விளங்கும். சித்தாந்த நோக்கு இல்லாதவர்களுக்கு விளங்குவது ரொம்ப அரிது. அல்லது சாங்கியம் போன்ற தத்துவங்களையாவது, ஏன்னா அவர்களும் சர்க்காரிவாதம் கூறுவார்கள். அதாவது தத்துவ தொடர்பு இல்லாதவர்களுக்கு இந்த கருத்து விளங்காது. வெறும் மொழியியல் சிந்தனையாளர்களுக்குலாம் நிச்சயமா விளங்காது. அது எதையாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு போவாங்க விளங்கின மாதிரி இல்லையா. ஆகவே இங்கதான் அருமையா சொல்ற, அந்த பானை வந்து ஏற்கனவே முதல் காரணமாகிய மண்ணில் இருந்தது, ஆனால் புலப்படும் நிலையில் இல்லை. மண்ணுதாயா இருந்தது. இந்த குயவன் வந்து பானை செஞ்ச பிறகுதான் பானை வந்திருக்குன்னு சர்க்காரியவாத உணர்ச்சி இல்லாதவன் பேசுவான். ஆனா சர்க்காரியவாதி என்ன கூறுவான் என்று சொன்னால், மண்ணிலே இந்த காரியமாகிய பானை ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே இருந்த பானையை தான் அவனால உருவாக்க முடியும். ஆனா ஏற்கனவே இருந்த போது அது புலப்படாமல் சூக்குவமா இருந்தது. இவன் தண்டு சக்கரம் துணை கொண்டு தன்னுடைய வனைதல் திறன் மூலம் என்ன பண்ணியிருக்கின்றான், புலப்படும்படியாக அந்த பானையை தூள நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான். புலப்படாத நிலை சூக்கும நிலை, புலப்பட்டு தோன்றும் நிலை தூள நிலை. ஆகவே தோற்றுவித்தாலே சூக்கும நிலையில் ஏற்கனவே இருந்த பொருளைத்தான் தூள நிலைக்கு கொண்டு வர முடியுமே ஒழிய, இல்லாத பொருளை ஒரு நாளும் தோற்றுவிக்க முடியாது. இல்லாதது தோன்றாது என்பதுதான் சர்க்காரியவாதம். உள்ளதுதான் தோன்றும், இல்லாதது தோன்றாது. அப்ப பாருங்க, செய்யப்படும் பொருள் உள்ளதுன்னு சொல்லும்போது சர்க்காரிவாத கொள்கை எத்துணை சிறப்பாக நாட்டுகின்றார். ஆகவே அந்த குலாலன் செய்வதற்கு முன்பே அந்த பானையானது சூக்குவமாய் மண்ணில் இருந்தது. தண்ணீர்ல இருந்து பானை கொண்டு வர முடியுமா எவ்வளவு திறம்பட்ட குலாலானாலும்? ஏன்னா தண்ணீர்ல பானை சூக்குவமா இல்ல. அந்த செய்யப்படும் பொருள் வினையை தொடங்குவதற்கு முன்பு அந்த முதல் காரணத்தில ஆகிய முதல் காரணத்தில் இல்ல, தண்ணீர்ல இல்ல, ஆகவே கொண்டு வர முடியல. ஆனால் மண் என்ற முதல் காரணத்தில் அந்த செய்யப்படும் பொருள் ஆகிய பானை சூக்குவமா இருந்தது. அவன் வனிதராகிய வினையை தொடங்குவதற்கு முன்பே இருந்தது, அதனால அதை கொண்டு வந்தான். எனவே செய்யப்படும் பொருளும் முன்பே இருக்க வேண்டிய ஒரு காரணம். சரி, அதுக்கப்புறம் ஒரு காரணம் சொல்றார். அது இன்னும் ஆழ்ந்து முழுகி அறிய வேண்டியது. இதாவது சர்க்காரியவாத சிந்தனை இருந்தால் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது இருக்கின்றதே, அது ரொம்ப ஆழ்ந்து நாம வந்து சிந்தித்து அறிய வேண்டியது. ஏழு காரணங்கள் முடிந்துவிட்டன. வினையை செய்பவன், செய்யக்கூடிய இடம், செய்யக்கூடிய காலம், எந்த கருவியை கொண்டு செய்யறானோ அந்த கருவி, அப்புறம் என்ன நோக்கத்துக்காக செய்தானோ அது இன்னதற்குங்கிற நோக்கம், அப்புறம் அதனால் அவன் பெறக்கூடிய பயன் ஆராய்ச்சா, அப்புறம் ஏழாவது இப்ப பார்த்தது செய்யப்படும் பொருள். சர்க்காரியவாதத்தினால அது ஏற்கனவே முதல் காரணத்தில் அந்த செய்யப்படும் பொருள் இருக்கணும், அப்பதான் அவன் வினையை செய்ய முடியும். செய்யப்படும் பொருள் எட்டாவது என்ன அப்படின்னா, எட்டாவது தான் ரொம்ப முக்கியமான காரணம். ஆனா தொல்காப்பியர் முதல்ல அந்த நான் இப்ப எட்டாவதா சொல்ல வர்ற அந்த காரணத்தை தான் தொல்காப்பியர் முதல்ல சொல்றார் இல்லையா. எப்படி சொல்றாரு சூத்திரத்தை? எப்படி சொல்றாரு? வினையேங்கிறார். இப்போ ஒரு வினை செய்வதை செய்ய வேண்டும் என்றால் எட்டு முதல் நிலைகள், எட்டு முதல் நிலை காரணங்கள் வேண்டும். வினை தொடங்குவதற்கு முன்பே இந்த எட்டு காரணங்களும் இருக்கணும். இந்த எட்டு காரணங்களும் இருந்தாதான் வினையே நடக்கும். அந்த எட்டு காரணங்களில் ஒன்றாக எதை சொல்கின்றார்? வினையவே சொல்கின்றார். ஏன் ஒரு வினையை வந்து தொடங்குவதற்கு தானே இந்த எட்டும் காரணமா இருக்கு. வினை தொடங்குவதற்கு வினையே ஒரு காரணம்னு சொன்னா அது குழப்பத்தை முடிகின்றது என்று நாம நினைக்கின்றோம். என்னென்ன காரணங்கள் இருந்தா ஒரு வினை தொடங்கும் சொன்னீங்க. வினையை செய்வதற்கு ஒருத்தன் இருக்கணும் சொன்னீங்க, சரிதான். ஒரு வினை நடப்பதற்கு ஒரு இடம் இருக்கணும், காலம் இருக்கணும், கருவி இருக்கணும், நோக்கம் இருக்கணும், பயன் இருக்கணும். இல்லையா, செய்யப்படும் பொருள் கூட சூக்குவ நிலையில ஏற்கனவே இருக்கணும் சொன்னீங்க. அதெல்லாம் கூட அழகா தான் இருந்தது, பொருத்தமா தான் இருந்தது. ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு, எந்த வினையை செய்ய போறானோ அந்த வினையே முன்பு இருக்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. என்ன சொல்ல, இந்த நோக்களை சிந்திப்பது பேசுவதெல்லாம் குறைந்து விட்டது. ரொம்ப அற்புதமான சிந்தனை. இதை வந்து கடைசியில் சித்தாந்தத்தில் வந்து பொருத்தி காட்ட போறாரு பாருங்க நம்ம சிவஞான சுவாமி. அதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான இடம். சரி, ஒரு வினையை தொடங்குவது முன்பு அந்த வினையே இருக்கணும்னு சொன்னாரே, அது எப்படி பொருந்தும் துர்காபி சொல்லியிருக்காரு அப்படின்னா, வினை இருவகைப்படும். நல்வினை தீவினை, அது சித்தாந்த நோக்கில் அது வேற. இலக்கண ரீதியா சொல்லும்போது வினையை ரெண்டு வகையா சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பொது வினை, சிறப்பு வினை. ரொம்ப அருமையான கருத்து. தமிழை மாதிரி வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. தமிழ் தமிழ் சும்மா புகழ் தாங்கன்னா, அந்த காலத்தில் ஆண்டோர்கள்லாம் பாராட்டி வச்சாங்கன்னா சும்மா அவர்கள் ஏமாறிடலை. எந்த மொழியில போய் பாருங்க, எந்த மொழியில பார்க்க முடியும் என்ன என்ன சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள்? பொது வினை, சிறப்பு வினை, அதை வச்சுதான் வினைய வாய்ப்பாடே வைத்திருக்கின்றார். ரொம்ப அற்புதமா இருக்கலாம். என்ன சொல்கின்றார் சொன்னால், போனவன் வந்து நடந்தான், உண்டான், உறங்கினான், படித்தான், எழுதினான், இப்படி தனித்தனி வினைகளா சொல்றோமே, இதுக்கெல்லாம் என்ன பொருள் அப்படின்னு சொன்ன, எழுதினான் அப்படின்னா எழுதுதலை செய்தான், படித்தான்னா படித்தலை செய்தான், நடந்தான்னா நடந்தலை செய்தான் இல்லையா, நடத்தலை நடத்தலை செய்தான், உண்டான் உண்டலை செய்தான் அர்த்தம். அப்ப இந்த செய்தல் என்பது பொதுவினை, இந்த செய்தல் என்பது பொதுவினை. இது வந்து ஒவ்வொரு சிறப்பு வினையிலையும் இந்த பொதுவினை இருக்கு. உண்ணுதல் என்பதை உண்ணுதல் என்ற வினை அது சிறப்பு வினை. நடத்தல் ஒரு அது ஒரு தனிவினை, சிறப்பு வினை. படித்தல்ங்கிறது ஒரு சிறப்பு வினை. இந்த ஒவ்வொரு சிறப்பு வினையிலும் செய்தல் என்ற பொதுவினை உள்ளது. உண்ணுதல் உண்ணுதலை செய்தல், படித்தல் படித்தலை செய்தல், நடத்தல் நடத்தலை செய்தல். அப்ப செய்தல் என்ற பொதுவினை ஒவ்வொரு சிறப்பு வினையிலும் உள்ளது. எனவே உண்ணுதல், நடத்தல், படித்தல் போன்றவை சிறப்பு வினைகள். செய்தல் என்பது பொதுவினை. பொதுவினைங்கும் போதே அது எல்லா விதமான வினைகளையும் அது இருக்கு. அதனால எல்லா வினைகளுக்கும் பொதுவா அது இருக்கிறதுனால அது பொதுவினை. செய்தல் என்பது எதை செய்தான் அப்படிங்கும் போது அந்த சிறப்பு வினையை சொல்லுவோம், படித்தலை செய்தான். ஆகவே செய்தல் என்பது பொதுவினை. அது எதை செய்தான் அப்படிங்கிறதுக்கு விடையா சொல்ற, படித்தலை, உண்ணுதலை, நடத்தலை, இருத்தலை, அவையெல்லாம் சிறப்பு வினைகள். ஆகவே எதுவும் செய்யணும் அப்படின்னா, அந்த செய்தலாகிய பொதுவினை நடக்கணும்னா சிறப்பு வினை ஏற்கனவே இருக்கணும்னு சொல்ல வர. ரொம்ப ரொம்ப அருமையான கருத்து. செய்தல் என்ற பொதுவினை நடக்கணும்னா சிறப்பு வினை ஏற்கனவே இருக்கணும். அதான் இப்ப அந்த பானையை செய்தல் என்பதிலே நாம வச்சுடும். இந்த உதாரணத்திலே பார்ப்போம், எளிய உதாரணம் இதிலே பார்ப்போம், எளிதா புரிந்து கொள்ளலாம். அதாவது பானையை செய்கின்றான்னா அங்க சிறப்பு வினை என்னது? வனைதல், வனைதலை செய்தான். பானை செய்தல் சொல்லுவோம், வனைதல் சொல்லுவோம். பானையை உருவாக்குகின்ற அந்த சிறப்பு வினையை என்ன சொல்லுவோம்? வனைதல் சொல்லுவோம். ஆக பானையை செய்கின்றான்னா பானையை வணைகின்றான், இந்த வனைதலை செய்தான். அப்ப அந்த வனைதல் என்கின்ற சிறப்பு வினை அது ஒரு கலைத்திறனாக அந்த குயவனிடம் இருக்க வேண்டும். இல்லையா, ஓவியத்தை வரைகின்றான், வரைதலை செய்தான், வரைதல் என்ற சிறப்பு வினை அவனிடம் அந்த கலைத்திறனாக அந்த ஓவியனிடம் இருக்கணும். ஓவியம்ங்கிற வினை நடக்கணும்னா என்ன மாதிரி ஒரு ஆள் போய் நின்னா ஓவியம்ங்கிற வினை நடக்குமா? எதையோ நினைச்சு எதையோ வரைவோம், அது பார்க்கறதுக்கு எது மாதிரியோ தோணும். என்னையா ஒரு பொருளையும் சேர்க்க முடியலையே, இது என்ன ஓவியம் தோணும். மாதிரி பானை செய்யணும்னா அது வேற எது மாதிரியோ வரும், செய்ய முடியுமா? அந்த சிறப்பு வினையாகிய வனைதல் இல்லையா, வனைதலை செய்தல், அந்த செய்தல் பொதுவினை நடக்கணும்னா அந்த வனிதலாகிய திறன், அந்த ஆற்றுன்னு சொல்வார்களே ஆங்கிலத்தில், அந்த வனிதலாகிய அந்த சிறப்பு வினை திறன் அந்த வினை முதலாகிய குயவனிடம் ஏற்கனவே அந்த திறன் இருக்க வேண்டும். எனவே அந்த திறனும் ஒரு காரணமாக இருந்தால்தான் பொது வினையாகிய செய்தல் என்ற காரியம் நடக்கும். எத்துணை சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் நம்முடைய தொல்காப்பியர், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பழந்தமிழ் இலக்கியத்திலே சொல்லியிருக்கின்றார் என்றெல்லாம் எண்ணி நாம் தமிழின் பெருமையை எண்ணி நாம் இரும்புதெய்தவன். ஆகவே அது சிவாகமன் நெறிப்படி சொல்லியிருக்கின்றார் என்பது இந்த சித்தாந்த சாத்திரத்தை பார்க்கும் பொழுது அதற்கு நம்முடைய சிவானுபவ சீடராகிய நம்முடைய மாதவ சிவஞான யோகிகளுடைய உரையின் துணை கொண்டு பார்க்கும் பொழுது நமக்கு அங்கையின் நெல்லிக்கனியாக அந்த கருத்து விளங்குகின்றது. எனவே ஒரு வினையை செய்யக்கூடிய காரணங்கள் எட்டு என்பதை நாம் அறிந்த பாடலின் மூலமாக அறிந்து கொள்கின்றோம், தொல்காப்பிய சூத்திரத்தின் மூலமாக. இதை வைத்துக் கொண்டு ஒரு வினை நடக்க வேண்டும் என்றால் எட்டு காரணங்கள் வேண்டும். அந்த எட்டு காரணங்களும் வினை நடப்பதற்கு முன்பே இருக்க வேண்டும். எனவே அவை முதல் நிலைகள் என்று சொல்லப்பெறும் என்ற இந்த கருத்தை நாம் வைத்துக் கொண்டு நம்முடைய இந்த சித்தாந்த கருத்துக்கு நாம் வந்து அதை சிந்திக்க வேண்டும். அது மாதிரி உயிர் வந்து எந்த ஒரு வினையை செய்யணும்னாலும் அதற்கு முன்னால் என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன, அந்த காரணங்களின் இயல்பு எப்படி இருக்கின்றது, உயிரின் இயல்பு எப்படி இருக்கின்றது, இந்த உயிராக எந்த வினையாவது செய்ய முடியுமா என்ற ஒரு கருத்தினை இந்த பாடலிலே நிலைநாட்டி காட்ட இருக்கின்ற இறைவன் செலுத்தித்தான் உயிர்கள் செய்கின்றன என்பதை பிரமாணம் கூறி நிறுவங்கள் கேட்டான மீமாசகன். அதுக்கு அற்புதமா இந்த பாடல்ல விளக்கம் கூற இருக்கின்றார். அந்த விளக்கத்தை நாம் வருகின்ற சிந்தனையிலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நமக்கெல்லாம் அதற்குரிய ஒரு தெளிவினை குருவர்கள் வழங்க வேண்டும் என்று குருவர்களை வேண்டிக் கொண்டு இதுகாரம் இந்த சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனைக்கு குருவர்கள் பாலித்த சீர்வளசீர் குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடி கமலங்களை அடியேன் மனமொழிமைகளாலே பல்காலம் போற்றி பரவிக்கொண்டு இன்றைய சைவ சித்தாந்த சாத்திர சிந்தனையினை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.